ஃபீபா நேர்களை இந்த நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இந்த புனித வெள்ளி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட தினம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள், அவர் சிலுவையில் மொழிந்த 7 வசனங்கள் நம்முடைய இந்த உலக வாழ்க்கைக்கும் மறுமைக்குரிய வாழ்க்கைக்கும் அது மிகவும் பிரயோஜனமுள்ள காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இதைதான் இந்த நாளிலே நாம் கலந்துரையாட இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே நம்மோடு கூட கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ரெவரண்ட் ஜீவனி ஐயா அவர்கள் கலந்திருக்கிறார்கள். அவர்கள் கோவை திருமண்டலத்திலே ஆயாற்றிக் கொண்டு வருகிறார்கள். அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். ஃபீபா வானொலி சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.
வணக்கம்.
உங்களை பத்தி ரெண்டு லைன் நேயர்களுக்கு சொல்லுங்க.
என்னுடைய பெயர் அருள் திரு ஜெயமணி. நான் கோவை திருமண்டலத்திலே ஆண்டவருடைய திருப்பணியை செய்து கொண்டு வருகிறேன். இப்போது பெங்களூரிலே உள்ள ஐக்கிய இறையல் கல்லூரியிலே என்னுடைய இறையல் முனைவர் பட்ட ஆய்வுக்காக நான் என்னுடைய நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு இந்த ஃபீபோ வானொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவரையும் உள்ளன்போடு வாழ்த்துகின்றேன்.
இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட போது 7 வார்த்தைகளை வந்து அவர் மொழிந்தார். அதுல முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். வார்த்தை மன்னிப்பை பத்தி கூறுகிறேன், தேவையான ஒன்று பத்தி கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா?
இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் இந்த மனித குலத்திற்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்து சென்றிருக்கிறது. திருவள்ளுவர் அழகாக சொல்லுவார், சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியனவாம், ஆனால் சொல்லிய வண்ணம் செயல். நம்முடைய வார்த்தைகள் பல நிலைகளில் மனிதரை உற்சாகப்படுத்தலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு மனித குலத்தில் அதை பார்க்க முடியாது. ஆனால் இயேசு தன்னுடைய போதனைகளிலே முழுமையாக சொல்லிக் கொடுத்தது ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். ஆகவேதான் சொல்லுவார், ஒருவர் உங்களை ஒரு கணத்தில் அறைகிற போது மறுகணத்தையும் திருப்பி காட்டுங்கள். யாராகிலும் உங்களுக்கு தீமை செய்தால் அவர்களுக்கு மறுபடியும் தீமை செய்ய வேண்டாம், அவர்களை மன்னியுங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இதுவே இயேசு கிறிஸ்துவனுடைய போதனை. இந்த போதனையை ஒருவேளை நம்முடைய வாழ்விலே தொடர் தீமைகள் அல்லவென்றால் தொடர் பிரச்சனைகள் வரும்போது பல நேரங்களில் கடைபிடிக்க முடியாது. இங்கே இயேசு மரணத்திற்கு மிக நெருக்கமான நேரத்திலே இருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் அவர் மரணத்தை தழுவ போகிறார். ஏராளமான பேர் அவரை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய முகத்திலே காரி உமிழ்கிறார்கள். அவரை வீணான வார்த்தைகளினால் வதைக்கிறார்கள், சாட்டையினால் அடிக்கிறார்கள், செய்யாத குற்றத்திற்காக அவரை துன்பப்படுத்துகிறார்கள். ஆனால் இயேசு அவர்களை பார்த்து சபிக்கவில்லை, அவர்களை பார்த்து ஏளன வார்த்தைகளை பேசவில்லை, மாறாக கடவுளிடம் ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, இவர்கள் என்ன செய்வது என்று அறியாமலே செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய நினைவுகள், இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. நீர் இவர்களுடைய பாவங்களை மன்னியும், இவர்களுடைய பாவங்களை மன்னியும். இதற்காக இவர்கள் எந்த தண்டனையும் பெற்றுக்கொள்ள கூடாது. அன்பானவர்களே, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், இன்னைக்கு கிறிஸ்தவ சமூகம் இந்த உலகத்தின் எல்லா காரியங்களிலும் யார் அவர்களை துன்பப்படுத்தினாலும் அவர்களுக்கு மன்னிப்பை வழங்குகிறது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், கிரகாம் ஸ்டெயின்ஸ் அவர்கள் கொல்லப்பட்டார்கள், அவர்கள் உயிரோடு எரிக்கப்பட்டார்கள். அந்த குற்றவாளியை கொண்டு போய் அவருடைய மனைவியிடத்துல நிறுத்தி இவரை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அவருடைய மனைவி சொன்னார்கள், இயேசு மன்னித்தது போல நானும் இவரை மன்னிக்கிறேன். அன்பானவர்களே, மன்னிப்பு என்பது மிகப்பெரிய கொடை, மன்னிப்பு என்பது மிகப்பெரிய வாழ்க்கை. இதை இயேசு சிலுவையில நம் அனைவருக்கும் வழங்கி இருக்கிறார். நம் எல்லாரும் எத்தனையோ தவறு செய்திருக்கிறோம். தவறு செய்யாதவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஆனால் இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நமக்காக உயிரை கொடுத்து நமக்கு மாபெரும் மன்னிப்பை வழங்கியிருக்கிறார். ஆகவே இது மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் மனித குலத்திற்கு புது வாழ்க்கையும் தருகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே இயேசுவினுடைய முதலாவது வார்த்தை மன்னிப்பினுடைய உச்சத்தை தொடுகிறது. மன்னிப்பினுடைய மகிழ்வை தருகிறது. மன்னிப்பின் மூலமாய் கொடுக்கிற புது வாழ்வை நமக்கு காட்டுகின்றது.
இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் வந்து சிலுவையிலே சுமந்து நமக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். அவர் தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, தன்னை சிலுவையில் அறைந்தவர்கள் எல்லாரையுமே அவர் மன்னிக்கிறார். அது போல நாமும் எல்லாரையும் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு இந்த வார்த்தை வலியுறுத்துகிறது.
ஒரு புதிய படிப்பினை நமக்கு கற்றுக் கொடுத்து
என்னோட கூட பரதேசியில் இருப்பாய். இந்த ஒரு வார்த்தை இதனுள்ள உள்ளான அர்த்தம் என்ன, இதிலிருந்து தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
கண்டிப்பாமா. அதாவது நாம் ஒருவரை மன்னிக்கிற போது, நான் பிறருடைய பாவங்களை மன்னிக்கிற போது கடவுள் என் பாவங்களை மன்னிக்கிறார். ஆண்டவர் இயேசு ஒரு பரமண்டல ஜபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதிலே நாம் இப்படி ஜபம் பண்ணுகிறோம், எங்கள் குற்றங்களை, பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை நீர் எங்களுக்கு மன்னிக்க வேண்டும். அன்பானவர்களே, நான் பரலோக வாழ்வை பெற வேண்டுமானால் நான் செய்ய வேண்டிய முதல் காரியம், நான் செய்த தவறுக்கு கடவுளிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு பெறாமல் கடவுளுடைய ராஜ்யத்திற்குள், பரலோக ராஜ்யத்திற்குள் ஒருவரும் பிரவேசிக்க, ஒருவரும் நுழையவே முடியாது. அப்படியானால் பரலோக ராஜ்யத்திற்கான முதல் படி, நான் பாவம் செய்து விட்டேன் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். பைபிளில் இப்படி வாசிக்கிறோம், நான் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் கடவுளை பொய்யராக்குகிறோம். நாம் பாவம் செய்யவில்லை என்று யாருமே சொல்ல முடியாது. எல்லாரும் ஏதோ ஒரு வகையிலே பாவம் செய்கிறோம். ஆனால் கடவுளுடைய சமூகத்திலே காத்திருந்து அந்த பாவங்களை கழுவுவதற்கு அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். பாருங்கள், இயேசுவோடு இரண்டு கல்வர்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒரு குற்றம் செய்தவன் இயேசுவினிடத்துல கேட்கிறான், இயேசுவே, நான் நிறைய பாவங்களை செய்திருக்கிறேன், என் பாவங்களை நீர் மன்னிக்க வேண்டும், என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள வேண்டும். உடனே இயேசு சொல்லுகிறார், நீ கேட்டதுனால நான் உனக்கு மன்னிப்பு கொடுக்கிறேன். திருமறை அழகாக சொல்லுகிறது, கேளுங்கள் தரப்படும், ஆனால் நாம் தான் கேட்க மாட்டோம் என்கிறோம். ஆக மன்னிப்பு பெற்றவர்கள் கடவுளுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க தகுதியானவர்கள். அடுத்து யார் நம்மை மன்னிக்க வேண்டும்? கடவுள் நம்மை மன்னிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவரால் அன்றி நமக்கு மீட்பு வேற எங்கே இருந்தும் வராது. ஆகவே இயேசு அழகாய் சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். பரதேசி என்பது வேற ஒன்றும் கிடையாது. பரதேசி என்பது ஒரு மகிழ்ச்சி நிறைந்த தோட்டம். அன்றைக்கு ஆதாமும் ஏவாளையும் கடவுள் படைத்த போது ஏதேன் என்கிற தோட்டத்திலே வைத்திருந்தார். ஆனால் அவர்கள் பாவம் செய்த போது அதுல இருந்து துரத்தப்பட்டார்கள். ஆக இழந்து போன வாழ்வை திரும்ப கொடுக்கிறது தான் அந்த மகிழ்ச்சியான வாழ்வு. பரதேசி என்பது அந்த பரலோக வாழ்வு. அதை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இதை மன்னிப்பு யாரெல்லாம் கேட்கிறார்களோ எல்லாருக்கும் ஆண்டவர் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் நிறைவாக கொடுக்கிறார்.
நாம் கடவுளிடத்துல வந்து நம்முடைய பாவத்தை இடும்போது அவரிடத்துல இருந்து மன்னிப்பை பெற்றுக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்டு தேவனுடைய அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய ஒரு பாக்கியத்தையும் நம்ம வந்து பெற்றுக்கொள்கிறோம். நம்ம அவரை விசுவாசிக்கும் போது அவர்தான் என் இரட்சகர், உள்ளவர் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கும் போது நாம பரலோக ராஜ்ய அந்த ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அடுத்ததாக தன்னுடைய நேரை பார்த்து ஸ்திரீயே தனக்கு அன்பான சீஷனை பார்த்து அதோ உன் தாய் அப்படின்னு சொல்ல, இந்த வசனங்கள் நமக்கு எதை வலியுறு?
நாம் பல நேரங்களிலே தனி மனிதர்களுக்காக வாழ விரும்புகிறோம். எனக்கென்ற ஒரு நோக்கம் உண்டு, எனக்கென்று ஒரு குறிக்கோள் உண்டு, அந்த குறிக்கோளை நோக்கியே நாம் பயணம் செய்கிறோம். ஆனால் நம்மோடு உடன் இருக்கிற நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்மோடு உடன் இருக்கிற நம்முடைய உறவுகளை குறித்து, நம்மோடு உடன் இருக்கிற நம்மை பின்பற்றுகிறவர்களை குறித்து அக்கறை இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் இயேசுவினுடைய செய்கைகளை பாருங்கள், அவர் மரண தருவாயில் இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் மரணத்தை தழுவ போகிறார். ஆனாலும் தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய அம்மாவை, தன்னுடைய உடன் வந்தவர்களை, தனக்கு தன்னை பின்பற்றி வந்த சீடர்களை தனிமையாய் விட்டுவிட்டு போகிறதற்கு அவருக்கு மனது இல்லை. ஆகவே அந்த குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு பிறகு என் தாயாரை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு பெற்றோர்களை கவனிக்கிற பிள்ளைகள் அதிகமாக இல்லை. பெற்றோர்கள் இன்றைக்கு பல நேரங்களில் தனிமையாய் பல இடங்களில் உதவி இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு தன்னுடைய மரண நேரத்திலும் கூட தன்னுடைய குடும்பத்தை குறித்ததான மாபெரும் அக்கறை கொண்டிருந்தார். இன்றைக்கு இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம், நான் மட்டும் என்னுடைய வாழ்க்கை மட்டும் என்று எண்ணாமல் நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பெற்றோர்களை, நம்மோடு உடன் வருகிற எல்லார் மீதும் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும். ஆகவே பாதுகாப்பும் பராமரிப்பும் எல்லாருடைய எண்ணமாக இருக்க வேண்டும். ஆகவே மற்றவர்களுடைய வாழ்க்கையில நல்ல கரிசனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை கடவுள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்.
நான் மட்டும் என்று தன்னலத்தோடு வாழ, பிறர் நலத்தை நம்ம பார்க்க வேண்டும், அவர்கள் மீது கரிசனையோடு இருக்க வேண்டும். இதுதான் இந்த வசனம் வந்து நமக்கு வலியுறுத்துகிறது. அழகா சொன்னீங்க ஐயா. அடுத்த வசனம், என் தேவனே என்வனே ஏன் என்னைத்தீர். இது கிறிஸ்து வந்து சிலுவையிலே கூறின நான்காவது. இது நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியம் என்ன ஐயா?
இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவோடு, தந்தையோடு நெருங்கின தொடர்பில் இருந்தார். பிதா இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். ஆகவே ஒவ்வொரு முறையும் பிதாவினிடத்துல ஆலோசனை கேட்டு கேட்டுதான் தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நகர்வுகளும் இருந்தது. கடைசியாக அவர் ஒளிவ மலையில அமர்ந்து ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே, ஒரு வேதனை என்னை அழுத்துகிறது, இந்த வேதனை நீங்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், ஆனால் என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம் நிறைவேறட்டும் என்று கடவுளுடைய கரத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்வார். எல்லா உலக மனிதர்களுடைய பாவங்களும் இயேசுவின் மேலே சூழ்ந்து கொண்டது. இயேசு அவருக்காக மரிக்கவில்லை, இந்த உலகத்தின் மக்களுக்காக மரித்தார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவங்களையும் தன் மீது ஏற்றுக்கொண்ட போது மாபெரும் இருள் அவரை சூழ்ந்து கொண்டது. மாபெரும் இருள் அவரை சூழ்ந்து கொண்டதுனால பிதாவுக்கும் அவருக்கும் இருந்த நெருக்கமான உறவு விடுபட்டு போனதை அவர் உணர்ந்தார். அன்பானவர்களே, கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல பாடம் இருக்கிறது. நான் கடவுளோடு நெருங்கின உறவில் இருக்க வேண்டும். அப்படியானால் என்னுடைய வாழ்க்கையில் எந்த காரிருளும் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்வில எந்த அசுத்தங்களும் இருக்கக்கூடாது. அசுத்தங்கள் இருக்குமானால், தீமையான எண்ணங்கள் இருக்குமானால், தீமையான செயல்பாடுகள் இருக்குமானால், நிச்சயம் கடவுள் நம்மை விட்டு விலகி போய் விடுவார். அதை தான் நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். அடுத்து, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கிற போது ஒரு உரிமையோடு கேட்கிறார். நான் எல்லாத்தையும் உம்மகிட்ட கேட்டு தானே செஞ்சேன், ஒவ்வொரு காரியத்தையும் நான் உம்மகிட்ட கேட்காம ஏதாவது செய்திருக்கனா என்று கேட்கிறார். அப்போ கடவுள் சொல்லியிருப்பார், என்னுடைய சித்தத்தின்படியே இந்த உலகத்தினுடைய மீட்புக்காக என்னுடைய ஒரே பேரான குமாரனையே நான் இந்த உலகத்திற்கு ஈவாக கொடுக்கிறேன், பலியாக கொடுக்கிறேன். ஆகவே இந்த பலியை நான் ஏற்றுக்கொண்டு இந்த பலியை அங்கீகரிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஆகவே இது கைவிடப்பட்ட நிலை அல்ல, மாறாக கை தூக்கி எடுக்கப்பட்ட நிலை. ஆண்டவருடைய கரத்தை நாம் பிடித்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நமக்குமான உறவு இன்னும் அதிகமாய் வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது.
இயேசு கிறிஸ்து வந்து பிதாவாகிய தன்னுடைய தேவனோடு, அவர் எந்த ஒரு காரியத்தினுடைய பிதாவாகிய தேவனிடத்துல வந்து ஒரு ஜெபம் பண்ணி பிதாவே பிதாவே அப்படின்னு கூப்பிட்டு அந்த ஐக்கியத்தை வந்து பலப்படுத்தி கொண்டே இருந்தார். இதனால அவருடைய அன்பு வெளிப்படுது. இதுல இருந்து நம்ம உள்ளத்துல வந்து எப்பொழுது தீமையான காரியங்கள் வருகின்றதோ அப்பொழுது தேவனுடைய மிக கவனமாக இந்த வசனம் நமக்கு வலியுறுத்துகின்றது. அடுத்ததாக, சுகமாய் இருக்கிறேன் அப்படின்னு இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில முடிந்த ஐந்தாவது வசனம், இது எந்த தாகத்தை குறிக்கின்றது? நாம் எதற்கு தாகமாய் இருக்க வேண்டும், எதையெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும், இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இயேசுநாதர் சிலுவையிலே தொங்குகிறார். அவருடைய உடல் வேதனைகள் ஒருபுறம், மன வேதனைகள் ஒருபுறம், இந்த மக்கள் அறியாமல் செய்கிறார்களே என்பது ஒருபுறம், ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி எல்லா மக்களையும் பார்த்து எனக்கு ரொம்ப தாகமாய் இருக்கிறது, எனக்கு மிகுந்த வருத்தம் ஒரு புறத்துல இருந்தாலும் என்னுடைய சரீரம் தாகத்தினால் நிறைந்திருக்கிறது, அந்த தாகத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் வருவீர்களா என்று அழைக்கிறது போல, என்னுடைய தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் தருவீர்களா என்று கேட்பது போல இந்த வார்த்தை அமைகிறது. அவருக்கு அப்படி என்ன தாகம் இருந்தது? ஒன்று, உண்மையிலேயே அவருடைய சரீரத்திலே இருந்த ஒரு பலகீனம். அவருடைய சரீரத்திலே இரவு முழுவதும் அவரை துன்பப்படுத்தியிருக்கிறார்கள். ஒருவேளை உணவு கூட தண்ணீர் கூட தந்திருக்க மாட்டார்கள். ஆக எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலையில் அவர் இருக்கிறார். இயேசு நம்மை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார், இந்த உலகத்திலே உணவில்லாமல் தண்ணீர் இல்லாமல் கைவிடப்பட்ட நிலைமையில் ஏராளமான பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் ஒருவேளை உணவு தருவீர்களா? இயேசுநாதர் தன்னுடைய பிரசங்கத்துல இப்படி சொல்லுவார், இந்த உலகத்தில் இந்த சிறியவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். தாகமா இருக்கிற ஒருவனுக்கு நீங்கள் தண்ணீர் கொடுத்தால் அதை எனக்கு கொடுத்தீர்கள். உணவு பசியா இருக்கிற ஒருவனுக்கு உணவு கொடுத்தால் அதை நீங்கள் எனக்கே கொடுத்தீர்கள். அப்படியானால் இயேசு நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இந்த உலகத்தில் தேவையோடு இருக்கிறவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள், நம்மால் முடிந்த அளவு அவர்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு முன்வர வேண்டும். இரண்டாவது, இயேசுனுடைய தாகம் என்னவென்றால், இந்த மக்கள் இன்னும் அறியாமலே இருக்கிறார்களே, நான் எவ்வளவு முறை விளக்கி விளக்கி சொல்லியிருப்பேன், நான் எவ்வளவு முறை இந்த பைபிளை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பேன், ஆனால் நான் சொன்னதை விளங்க முடியாமல் இப்படி இருக்கிறீங்களே, என் தாகம் என்னன்னா நீங்கள் அறிவு பெற வேண்டும், ஞானம் பெற வேண்டும், நான் சொல்லுகிறதை விளங்கி கொண்டு அதற்கேற்றாறு போல நீங்கள் நடக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கும் கடவுள் நம்மிடத்துல கேட்கிறார். திருமறையை படிக்கிறோம், வேதாகமத்தை படிக்கிறோம், ஆனால் அதன்படி நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். இதை கடவுள் ஒரு தாகமாக சொல்கிறார். அடுத்து, எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். இதுதான் என் தாகம், எல்லாரும் என் பிள்ளைகள், யாரும் எனக்கு எதிரானவங்க கிடையாது, யாரும் எனக்கு அந்நியர்கள் கிடையாது, எல்லாரும் என் பிள்ளைகள், நீங்க எல்லாரும் என் பிள்ளைகளா மாறணும், இதுதான் என்னுடைய விருப்பம். நாம் ஆண்டவரின் பிள்ளைகளா இருந்தால் அங்கு அன்பு இருக்கும், ஆண்டவரின் பிள்ளைகளா இருந்தால் அங்கு சமாதானம் இருக்கும், நம்ம ஆண்டவரின் பிள்ளைகளாக இருந்தால் அந்த இடத்துல வன்முறை இருக்காது, வேதனை இருக்காது, அந்த இடம் ஒரு பரலோகமாக மாறும். ஆகவே நாம் இருக்கிற இடங்களிலே, நாம் வாழுகிற எல்லைகளிலே பரிசுத்தமாய் வாழ்ந்து கடவுளுக்கு பிரியமாய் வாழ்ந்து அவர் விருப்பத்தை நிறைவேற்றுகிற போது நாம் அவருடைய தாகத்தை தீர்க்கிறோம் என்பதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை.
அதாவது இந்த உலகத்தை தாகத்தோடு பசியோடு இருக்கிறவர்களோடு இயேசு கிறிஸ்துவும் தாகமாய் இருக்கிறார், பசியா இருக்கிறார். நல்ல மிகவும் சிறியவராகி இவர்களில் ஒருவர் நம்ம எதை செய்யறோமோ அதை நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம செய்கின்றோம். அடுத்தது, தன்னுடைய இந்த உலக வாழ்க்கை அநேக வழி நெறிகளையும் முறைமைகளையும் பரலோகத்துக்கு செல்லும் வழியையும் வலியுறுத்தி இருக்கின்றார், போதித்திருக்கின்றார். இதை உணர்ந்து செயல்படாத ஒரு காரணத்துக்காகவும் அவர் அப்படிப்பட்ட மக்களுக்காகவும் அவர் வந்து தாகமாயிருக்கிறார். இப்போ நாம் வந்து இடத்திலே தான தர்மம் செய்வது மட்டுமல்ல, அவருக்குரிய வார்த்தைகளின்படி நாம் நடக்க வேண்டும். இதுதானே இந்த வார்த்தை நமக்கு வந்து வற்புறுத்துகிறதா இருக்குது. அடுத்தது, முடிந்தது. இதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கூறிய ஆறாவது வார்த்தை. இது கற்றுக் கொடுக்கின்ற காரியம் என்னையா?
இயேசு ஒவ்வொரு வார்த்தையும் அழகாக நேர்த்தியாக சொல்லுவார். இது முடிந்தது. இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததற்கான நோக்கம் திருமறை அழகாக சொல்லுகிறது. பிதாவினுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வந்தார், இந்த மனுக்குலத்தை மீட்கிறதற்காக வந்தார். பாவத்திலே சாபத்திலே பாதிக்கப்பட்டு வெளியே வர முடியாமல் கட்டப்பட்டிருக்கிற மக்களை கட்ட அவிழ்ப்பதற்காக வந்தார். அதை எப்படி கட்ட அவிழ்க்க முடியும், எப்படி பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும்? அன்றைக்கு நம்பினார்கள், இரத்தத்தினாலதான் மீட்பு உண்டு. ஆகவே இயேசு தன்னுடைய இரத்தத்தை முழுமையாக கொடுத்து அவர்கள் எங்கெல்லாம் கட்டி பிசாசு வைத்திருக்கானோ அதை எல்லாம் விடுதலை பண்ணி அந்த மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தார். அப்பதான் சொன்னாரு, நான் எதுக்காக வந்தனோ அந்த நோக்கம் நிறைவேறி விட்டது, என் நோக்கம் எல்லாரையும் விடுதலை பண்ண வேண்டும், எல்லாரையும் மகிழ்ச்சியாக்க வேண்டும், அதுக்காகத்தான் வந்தேன், அந்த நோக்கம் நிறைவேறி விட்டது. ரெண்டாவது, கடவுள் எனக்கு என்னை அனுப்பின திட்டம் முடிந்தது. எனக்குன்னு ஒரு வேலை கொடுத்தார், அந்த வேலையை வெற்றிகரமாய் செய்து முடித்தேன். பிதாவின் இடத்துல ரிப்போர்ட் பண்ணுகிறார், யார் இடத்துலேருந்து அவர் வந்தாரோ அவரிடத்துல அந்த வேலையை கொடுத்தவர் இடத்துல தன்னுடைய வேலையை முடித்ததை சொல்லுகிறார், நான் வேலையை முடிச்சிட்டேன், நீங்க என்னை என்ன நோக்கத்தோடு அனுப்பினீர்களோ அந்த வேலையை நான் சிறப்பாக செய்து முடித்து விட்டேன். ஆகவே ஆண்டவருடைய கரத்துல சொல்லு, ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுகிற போது மிக அழகாக சொல்லுகிறார், நீர் எனக்கு கொடுத்த வேலையை முடிச்சிட்டேன், இந்த உலகத்துல என்ன நோக்கத்தோடு நான் அனுப்பப்பட்டேனோ அந்த நோக்கத்தை முடித்தேன். மூணாவது, இந்த உலக வாழ்க்கையின் ஓட்டத்தை வெற்றியாய் ஓடி முடித்தேன். இன்னைக்கு கடவுள் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் ஏதோ வாழ்றோம், என்னமோ வாழ்றோம், அப்படி கிடையாது. நான் வாழுகிற வாழ்க்கையை வெற்றியாய் கடவுளுக்கு பிரியமாய் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார். ஆக நாமும் நம்முடைய வாழ்க்கையில இறுதியாக சொல்ல வேண்டும், கடவுள் கொடுத்த வாழ்க்கையை வெற்றியாய் ஓடி முடித்தேன். அதை இயேசு செய்து முடித்தார். அழகாக இந்த வார்த்தையை சொல்கிறார்.
அதாவது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அனுப்பினதுக்கான அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் அவர் நிறைவேற்றி முடித்தார். ஒரு பாவம் செய்யும் போது அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வந்து இரத்தத்தினால் மட்டுமே உண்டாகும். அதுவும் பரிசுத்தமான ஒரு பூரணமான ஒரு பலி அப்படின்னு சொன்னா அது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இரத்தம் தான். நான் தன்னையே ஜீவ பலியாக கொடு அந்த ஒரு காரியம் செய்து முடித்ததை தான் முடிது அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து வேற எந்த முடுக்க தேவையே இல்லை. அதை நாம வந்து விசுவாசித்து அறிக்கையிட்டா போதும், நாம் அதை பெற்றுக்கொள்கின்றோம். அழகா சிங்கையா, மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கையிலும் கடவுள் ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நாம் வந்து நிறைவேற்றி முடிக்கணும். ஏதோ வாழ்ந்தோம் அப்படின்னு இல்லாம நியமித்த பாதையில வந்து நம்ம பொறுமையோட அடுத்ததாக பிதாவே உம்முடைய கரங்களில் என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். இதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில கூறின கடைசி வார்த்தை, எழுது வார்த்தை. நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதம், கற்றுக் கொடுக்கின்ற காரியம் என்ன?
இயேசுநாதருடைய வார்த்தை ஏழு வார்த்தைகள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் ஒரு ஜபமாக அவர் செய்கிறார். முதல் வார்த்தை இயேசு பிதாவினிடத்துல ஜெபிக்கிறார், பிதாவினுடைய கரங்களில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். இது யூதர்களுடைய ஒரு ஜபம் செய்கிற ஒரு முறைமை. மூன்று சூழ்நிலைகளிலே இந்த ஜபத்தை அவர்கள் செய்வார்களாம். ஒன்று, இரவு படுக்கும்போது. இரவு நாம் எல்லாரும் தூங்குகிறோம், அதிகாலையில எத்தனை பேர் உயிரோடு இருப்போம் என்று தெரியாது. சிலர் ஒருவேளை இரவிலே தூங்குற போது மரித்து போய்விடுவார்கள். அப்படி நான் மரிக்கிற போது நான் பிசாசின் கையிலே இருக்க மாட்டேன், நான் கடவுளின் கையிலே இருப்பேன் என்பதை சொல்லுவதற்காக ஒவ்வொரு யூதனும் இரவு ஜெபிக்க இரவு தூங்க போகும்போது இந்த சொல்லி ஜெபிப்பார்களாம். பிதாவே, நான் தூங்க போகிறேன், என்னுடைய ஆவியை உம்முடைய கையிலே கொடுத்து விட்டு நான் பத்திரமாய் தூங்க போகிறேன். ஒருவேளை நான் செத்து போனா கூட நான் உம்முடைய கரத்துல இருப்பேன். இது முதலாவது சூழல். இரண்டாவது, ரொம்ப தூரம் பிரயாணம் போறாங்க, ஒரு கப்பல் பிரயாணம் போறாங்க, அல்லது ஏதோ மலையில ரொம்ப தூரம் நடந்து போறாங்க, திரும்பி வருவாங்களான்னு தெரியாது. கப்பல் சேதம் இருக்கும், வனாந்தரங்களிலே மிருகங்கள் காட்டு விலங்குகள் இது போன்ற தொந்தரவுகள் இருக்கும். ஆகவே திரும்பி வருவார்களா என்பது பெரிய கேள்விக்குறி. ஆகவே நெடுதூரம் பிரயாணம் போகிறவர்கள் அந்த பிரயாணம் போகிறதற்கு முன்பதாக, ஆண்டவரே நான் இப்போ வெகு தூரம் பிரயாணம் போகிறேன், நான் திரும்பி வருவனா பத்திரமாய் வீடு திரும்புவேனா என்று தெரியாது, ஆகவே என் ஆவியை உம்முடைய கையில கொடுத்துட்டு நான் பிரயாணமா போகிறேன். ஒருவேளை நான் திரும்பி வர முடியாட்டாலும், வழியில இறந்து போனாலும், என்ன துக்க செய்தி வந்தாலும் நான் கவலைப்படலை, ஏன்னா நான் என்னுடைய ஆவியை உம்முடைய கையில கொடுத்துட்டு நான் பத்திரமா போகிறேன். மூணாவது, சாவு வேலை. ஒருவர் இறப்பதற்கு முன்பதாக இதை சொல்லி ஜெபிப்பார்களாம். ஆண்டவரே நான் இப்பொழுது என்னுடைய உயிரை விட போகிறேன், இவ்வளவு காலம் எனக்கு நல்ல ஜீவனை கொடுத்தீர், பலத்தை கொடுத்தீர், நல்ல குடும்பத்தை கொடுத்தீர், இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிக்கப் போகிறேன், ஆகவே என்னுடைய ஆவியை உம்முடைய கரத்திலே கொடுத்து நான் இந்த உலக வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிக்கிறேன். அன்பானவர்களே, ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், இயேசு ஜபத்திலே மிகவும் உறுதியாய் தரித்திருந்தார். இரண்டாவது, அவருடைய வாழ்க்கை, அவருடைய சரீரம், அவருடைய எண்ணம் எல்லாமே பிதாவுடைய கரத்திலே அடங்கியிருந்தது. ஆகவேதான் பிதாவிடத்துல இப்படி அவர் ஜபித்தார். நாமும் அப்படித்தான் ஜபிக்க வேண்டும். ஆண்டவரே என்னை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன், நீர் என்னை பொறுப்படுத்திக் கொள்ளும், என்னுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன், என்னுடைய சூழல்களை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன் என்று ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவரும் நம்மை வழி நடத்துவார். ஆகவே ஆண்டவர் வெற்றியோடு, நான் பிசாசின் கையில இல்லை, நான் கடவுளின் கையில இருக்கிறேன், என்னுடைய தகப்பனுடைய கையில இருக்கிறேன் என்று மிகுந்த உரத்த சத்தமாய், மிகுந்த மிகுந்த ஒரு மன தைரியத்தோடு இந்த வார்த்தையை சொல்லி சிலுவையிலே தன்னுடைய எல்லா வார்த்தைகளையும் சொல்லி முடித்தார்.
இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை சொன்னதுடைய ஒரு உள் கருத்து என்ன அப்படின்னா, அவர் பிதாவாகி அந்த தேவனிடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்துக்கிறார். மற்ற யாருக்கிட்டையும் அவர் ஒருத்தர் மாத்திரம்தான் நம்ம நம்மை பத்திரமாய் வழித்தக்கூடிய ஒரு தேவன். அவர் கையில வந்து தன்னுடைய ஆவியை வந்து ஒப்பு கொடுக்கிறார். வாழ்க்கை முடிந்து செல்லும் போது ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு பொழுது அதை நாம் போது அவர் அதை ஏற்றுக்கொண்டு பரலோக வாழ்வில் வந்து அழகான வசனங்கள் அதனுடைய உள்ளானத்துக்களை அழகா சொன்னீங்க ஐயா. நேர்களை நிச்சயமா அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முடிந்த அந்த ஏழு வார்த்தைகள், மன்னிப்பு, அரவணைப்பு, மீட்பு, மற்றவர்களுக்கு உதவி செய்தல், இந்த உலக வாழ்க்கையை நாம் நன்மையாய் ஓட வேண்டும், நம்மை படைத்து இந்த உலகத்துக்கு அனுப்பின தேவனிடத்தில் இருக்க வேண்டும், இதையெல்லாம் அழகாக இயேசு கிறிஸ்து நமக்கு கூறியிருக்கின்றார். இதனை நாம் பின்பற்றுவோம். கர்த்தருக்குள் ஒரு நல்ல சாட்சியான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழுவோம். ஃபீபா நேர்கள் ஒவ்வொருவரையும் ஃபீபா வானொலி சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். நிச்சயமாகவே இந்த புனித வெளியின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு முழுவதுமாய் கிடைக்க பெற்று நன்மையாய் வாழ கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. நிகழ்ச்சி பற்றின உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். எங்கள் அலைபேசி எண் 9480585042. எங்கள் மின்னஞ்சல் முகவரி info@online.org. நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா, நன்றி.
வணக்கம், தேங்க்யூ.